வணக்கம் குட்டீஸ்.
கொஞ்சம் தாமதமாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு நல்ல தமிழ் பாடல் பற்றின ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது வந்து புறநானூரில் இருக்க ஒரு பாடல்லிருந்து எழுதப்பட்ட ஒரு கதை. நமக்கு தமிழ் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவில் வர்ற பல புலவர்கள் மத்தியில் ஔவையாரும் ஒருத்தர் இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஔவையார்னு சொன்னால் உடனே பள்ளிக்கூடத்தில் படித்த ஆத்திச்சுடி தானே நினைவுக்கு வரும். ஆனால் பாருங்க, ஔவையார்னு நாம் சொல்கிறது ஒரு பெண் புலவர் மட்டும் இல்லைங்க, ஆறு பேர் வேற வேற காலகட்டங்களில் வாழ்ந்த பெண் புலவர்கள்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பெண் புலவர்களை குறிக்கும் ஒரு மரியாதையான சொல்லாகத்தான் ஔவையார்ன்றது சொல்லப்படுறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு ஔவையார் கதையில் வர்ற ஔவையார் ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் இல்லைங்க, அதியமான் நெடுமான் அஞ்சின்ற மன்னன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஔவையார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்களை வாழ்த்தி அவர்களோட போர்த்திறமைய வீரத்தை கொடைகுணம், அதாவது பிறருக்கு கொடுத்து உதவும் குணம், அதை வாழ்த்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆத்திச்சுடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புறநானூறு அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் பல மன்னர்கள் பற்றி பலவேறு புலவர்கள் பாடின 400 பாடல்கள் இருக்குது. அதில் இருந்து ஒரு பாடலோட கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த காலத்து மன்னர்களும் தமிழ் மீதும் கலைகள் மீதும் மிகுந்த நாட்டமும் மதிப்பும் வச்சுருந்தாங்க. அதனாலேயே புலவர்கள் மீதும் மன்னர்களுக்கு மிகுந்த மதிப்பும் அன்பும் இருக்கும். ஒரு மன்னரும் இன்னொரு மன்னரும் சண்டை போட்டுக்கலாம், போர் புரிஞ்சுக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த காலத்தில் புலவர்களுக்கு எல்லா மன்னர்களையும் சந்திக்கும் ஒரு சுதந்திரம் இருந்தது. அந்த மன்னர்கிட்ட போய் இருந்தாங்களே, அவன் என் எதிரி மன்னனாச்சே அப்படின்னுலாம் எந்த மன்னரும் எந்த புலவரையும் நிராகரிக்க மாட்டாங்க. புலவர்களுக்கு அப்படி ஒரு மரியாதையும் சுதந்திரமும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, நம்ம ரொம்ப மன்னர்கள் பற்றியும் புலவர்கள் பற்றியும் சொல்லியாச்சு, வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம். தகடூர் அப்படின்ற ஒரு ஊரை அதியமான் நெடுமான் அஞ்சின்ற மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவர் நல்லவர், வல்லவர், நாளும் அறிந்தவர், வீராதி வீரர், போரில் பல வீர சாகசங்கள் புரிஞ்சவர். அவருக்கு ஔவையார் அப்படின்ற ஒரு புலவரோட பாடல்கள் மீதும் புலமை மீதும் மட்டும் இல்லாமல் ஔவையாரின் புத்தி கூர்மை மீதும் மிகுந்த மதிப்பு வச்சிருந்தவர். ஔவையாருக்கும் அப்படிதான், அதியமானாலே ஒரு தனி அன்பும் மரியாதையும் உண்டு. புறநானூரில் ஔவையார் எழுதின பல பாடல்களில் நிறைய பாடல்கள் அதியமான் மீதான பாடல்களாகத்தான் இருக்கும். ஒரு முறை என்னாச்சுன்னா, ஒரு முனிவர் நம்ம அதியமானுக்கு ஒரு மலையிலிருந்து கண்டெடுத்த ஒரு அதிசய நெல்லிக்கனி அதை கொடுத்தார். ஒரு நெல்லிக்கனியில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த நெல்லிக்கனி 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கிடைக்குமா. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றவங்க பல வருடங்கள் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு நெல்லிக்கனி நமக்கு கிடைச்சா நாம் என்ன பண்ணுவோம்? ஆஹா, நம்ம அதிர்ஷ்டம் தான் இதுன்னு சொல்லிட்டு நாம் சாப்பிட தானே நினைப்போம். ஆனால் அதியமான் அப்படிப்பட்ட அந்த அதிசய நெல்லிக்கனியை அவர் சாப்பிடல. யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? ஔவையார். ஔவையாருக்கு கொடுத்தார். ஔவையார் நிறைய வருடங்கள் உயிரோடு இருந்தால் இன்னும் தமிழுக்கு நிறைய பாடல்கள் எழுதுவார் அப்படின்ற ஒரு ஆசையில் ஔவையாருக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட உறவு அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இருந்தது. ஒரு முறை என்னாச்சு, தகடூருக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஊர் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரை தொண்டைமான் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். தொண்டைமான் ஒரு நல்ல மன்னர் தான். ஆனால் பாருங்க, அவருக்கு ஏனோ அதியமான் மேலே பொறாமை ஏற்பட்டது. அது என்ன, எல்லாரும் அதியமானோட வீரத்தை இப்படி புகழ்றாங்க, அவர் என்ன சிறந்த வீரரா, நான் அவரை விட சிறந்த வீரர்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் மீது ஒரு போர் தொடுப்பதாக அறிவிச்சார். இந்த செய்தி நம்ம அதியமானோட அரசவைக்கு தெரிய வருது. அதியமானோட அரசவையில் இருக்கிற எல்லாரும், இது என்னடா வேடிக்கை, அதியமான் எங்க, தொண்டைமான் எங்க, இதெல்லாம் அதியமானுக்கு ஒரு சப்ப விஷயம். போர் நடந்தா தொண்டைமான் ஒரு அரை நாழி பொழுதை கூட தாண்ட மாட்டார், அதுக்குள்ள தோத்துருவார். அதியமான் ரொம்ப சுலபமா வெற்றி அடைஞ்சிடுவார். இது ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கே, எவ்வளவு திமிர் அந்த தொண்டைமானுக்கு. அவருக்கு நல்ல பதிலடி கொடுத்து போர்ல ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு கொந்தளிச்சாங்க. ஆனா பாருங்க, நம்ம அதியமான் அப்படி யோசிக்கல. தொண்டைமான் நல்ல மன்னன், அவன் ஏனோ புத்தி இல்லாம இப்படி போர் செய்யணும்னு நினைக்கிறான். இது தேவையில்லாத போர், இத நடக்க விடக்கூடாது. இந்த விஷயத்த தொண்டைமானுக்கு அதியமான் சொல்லி அனுப்பணும்னு நினைச்சாங்க. அதே சமயத்துல அதியமான் பயந்துட்டு தான் போர் வேணான்னு சொல்ற மாதிரி ஆயிடும் இல்லையா, அப்போ இதை எப்படி அவருக்கு சொல்லி அனுப்புறது அப்படின்னு யோசிச்சார். அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இங்க அரசவையில் இருக்கிற தூதுவர்களோ இல்லை ஒற்றர்களையோ அனுப்பிச்சா ஏதோ தொண்டைமான பரிகாசம் பண்ற மாதிரியும் இன்னும் நிறைய கோபம் வந்துடும் தொண்டைமானுக்கு. அப்போ இதை எப்படி யார் மூலமா சொல்லி அனுப்புறது அப்படின்னு யோசிச்சார். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த ஆள் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஔவையார் தான். இத சொன்ன உடனே அரசவையில் இருக்க எல்லாரும் வியந்தாங்க. ஔவையார் ஒரு வயதான மூதாட்டி, தூதுவரோ மந்திரியோ கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ்ல பாட்டு பாடுறது. அவங்க எப்படி தொண்டைமான் கிட்ட பேசி இந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஏன் ஔவையார் கூட அதியமான் இப்படிப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பை தாங்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனா அதியமான் தன் மேல வச்சிருக்கும் நம்பிக்கைய காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாங்க ஔவையார். ஔவையார் தொண்டைமானை சந்திக்கிறதுக்காக தஞ்சாவூர் நோக்கி போனாங்க. பாருங்க, தொண்டைமானுக்கும் ஔவையார் மேல மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அதியமான புகழ்ந்து பாடுற மாதிரி தன்னோட வீரத்தையும் ஔவையார் பாடிய மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஏங்கினதும் உண்டு. இப்போ போர் அறிவிச்சப்புறம் ஔவையாரே தன்னை தேடி வந்திருக்காங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். தன்னோட படைகள், பரிவாரங்கள், ஆயுதங்கள் இதை எல்லாம் காண்பித்து ஔவையார பிரமிக்கும் அளவுக்கு செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டார் தொண்டைமான். ஔவையார அன்போட வரவேற்று விருந்து உபச்சாரங்கள்லாம் செஞ்சார். ஔவையாருக்குமே, ஆஹா, இவன் எவ்வளவு நல்ல மன்னனாக இருக்கிறான், இவன் மனம் கோணாதபடி இவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை நினைச்சாலே அவருக்குமே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, தகுந்த சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா காத்திருந்தாங்க ஔவையார். தொண்டைமான் ஔவையார்கிட்ட, நீங்க எங்க ஊரை தேடி வந்திருக்கிறது எங்களோட பாக்கியம். உங்களுக்கு என் படைகள், பரிவாரங்கள், ஆயுதங்கள் எல்லாம் காண்பிக்க விரும்புகிறேன். அதனால நீங்க தயை கூர்ந்து என் கூட வரணும்னு கூட்டிட்டு போனார். தொண்டைமான் ரொம்ப ஆர்வமா அவரோட படை வரிசைகளை காண்பிச்சார். எவ்வளவு வீரர்கள் சும்மா சொல்லக்கூடாது, பெரிய படையதான் திரட்டி வச்சிருந்தாரு அந்த தொண்டைமான். அப்புறம் அவரோட பெரிய ஆயுத கிடங்குக்கு கூட்டிட்டு போய் காமிச்சார். அந்த ஆயுத கிடங்களை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போர்வாள்கள், வெட்டரி வாள்கள், கேடயங்கள், குத்தீட்டிகள், வில், அம்பு அப்படின்னு எல்லா ஆயுதங்களும் பட்டை தீட்டப்பட்டு எண்ணெய் தடவி அப்படியே பல 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 பலான்னு ஜொலிக்குது. ஆயுதங்களை எல்லாம் அழகா வரிசைப்படுத்தி அதுக்கு மயிலிறகு கொண்டும் மாலைகள் கொண்டும் அலங்காரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அவ்வளவு ஆயுதங்களையும் பார்க்கற யாருக்குமே பிரமிப்பா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனா இவ்வளவு நேரம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஔவையார் இப்போ சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது, என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருச்சு. தொண்டைமான் ஔவையார் என்ன சொல்ல போறாங்கன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தார். ஔவையார் பேச ஆரம்பிச்சாங்க. ஏ தொண்டைமான், நீங்க உன் ஆயுத கிடங்க எவ்வளோ அற்புதமா வச்சிருக்க, எவ்வளவு ஆயுதங்கள், அடேங்கப்பா, இத அழகா வரிசைப்படுத்தி வச்சிருக்கியே, நல்லா கூர்த்தீட்டி நெய் தடவி துருப்பிடிக்காம மயிலிறகும் மலர்களும் கொண்டு அலங்காரம் செய்து எவ்வளவு அழகா வச்சிருக்கியே. அடடடடா, இது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஆனா பாரு, நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆயுத கிடங்க பார்த்திருக்கேன். அங்க நுழைஞ்சாலே ஒரு ரத்த வாடு அடிக்கும். எல்லா வாள்களும் ஆயுதங்களும் பகைவரை குத்தி கொன்றதால மனசதஞ்சு கூர் நெலிஞ்சு கூர் சரி செய்யறதுக்காக கொல்லன் கிட்டையே தான் எப்பயுமே இருக்கும். அங்க பக்கத்துல நுழைஞ்சாலே டங்கு டங்கு டங்குன்னு இந்த கொல்லன் சரி செய்யும் வேலையும் ஒரு ரத்த வாடையும் இருந்து உள்ள போகவே ரொம்ப சங்கடமா இருக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம அதியமானோட ஆயுத கிடங்க தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்டதும் தொண்டைமான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஔவையார பார்த்து வணங்கி, தாயே, நீங்க என்ன மன்னிக்கணும். என் அகந்தைய போக்கி உண்மைய உணர்த்தினீங்க. என் தவற பொறுத்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் கிட்டையும் என் மன்னிப்ப சொல்லணும். நான் வந்து இந்த போரை கைவிட்டுடுறேன், என் சிறுப்பிலத்தனமான இந்த செயலை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. ஔவையாரும் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சுன்ற சந்தோஷத்தோட அவனை ஆசிர்வதிச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் தொண்டைமான் பக்கத்துல நின்றுட்டு இருந்த மந்திரி இப்போ தலைய சொறிய ஆரம்பிச்சிட்டார். மன்னா, என்ன நடக்குதுங்க? நீங்க ஏன் இப்ப திடீர்னு மன்னிப்பு கேட்டீங்க? ஒன்னும் புரியலையே. போற வேற நிறுத்திட்டீங்க. ஔவையார் உங்களை பாராட்டி தானே கூறினாரு. உங்க ஆயுத கிடங்க பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களே, ரொம்ப நல்லா இருக்குன்னா சொன்னாங்களே. இத்தனைக்கும் அதிகமான திட்ட தான் செஞ்சாங்க. இப்போ நீங்க எதுக்காக போற நிறுத்தினீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு தொண்டைமான் சொன்னாராம், அடே மங்குனி அமைச்சரே, உண்மையில் ஔவையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அடே தொண்டைமான், அதியமான் அடிக்கடி போர் செய்வதால் எதிரிகளை குத்தி கிழிச்சு அவனோட ஆயுதங்கள் முனை மழுங்கி போயிருக்கும், எப்பொழுதும் ரத்தம் தோய்ந்திருக்கும் என்றால் அவன் எத்தனை போரை பார்த்திருப்பான்? அவன் எப்படிப்பட்ட வீரனா இருக்கணும்? நீ என்னன்னா ஏதோ சிறு பிள்ளைகள் பொம்மைகளை வச்சு விளையாடுற மாதிரி ஆயுதங்களை அடுக்கி வச்சு மாலை போட்டு மயிலிறகெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு ஏதோ காட்சி பொருள் மாதிரி வச்சிருக்க. இதுலயே உன் போர் அனுபவம் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுல இருந்து சிறந்த வீரன் யாருன்னு நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாரு. உடனே மந்திரி, அப்படியா சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சார். ஆமாம், இது வஞ்ச புகழ்ச்சி அணி மந்திரி அப்படின்னு அவர் சொன்னாரு. வஞ்ச புகழ்ச்சி அணியா? ஆமாம், வஞ்ச புகழ்ச்சி அணினா ஒருத்தங்க நம்மள பாராட்டுற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில நம்மள திட்டுறாங்க. நம்மள திட்டுற மாதிரி இருக்கும், ஆனா பாராட்டுறாங்க. ஔவையார் அவரோட சிறந்த புத்தி கூர்மையினாலும் நல்ல புலமையினாலும் தொண்டைமானுக்கு இந்த ஒரு விஷயத்த அவரோட மனதும் புண்படாம எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு வயதானவர்களா இருந்தா கூட எவ்வளவு புத்தி கூர்மையா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி குழந்தைங்களா, இப்ப சந்தோஷமா கண்ணை மூடி தூங்குங்க.